SBS தமிழ்.
அடுத்து வந்து உங்க மா இயக்கம் பத்தி சொல்றீங்களே, அது என்ன மா அப்படின்னு பேரிட்டு இருக்கீங்க?
இந்த மாங்கிற இயக்கம் வந்து 15 இது ஒரு விருது கிடைச்சு யூரோப்ல. என்ன விருதுன்னா, அவங்க கேட்டாங்க, நாங்கெல்லாம் வந்து பொதுவாக பொது போனா சண்டை போடுறோம், ஏதாவது ஒரு விஷயம், நீ ஆண் பெண் ஜாதி மதம் மொழியும் வேறுபடுத்திக்கிறோம், எந்த குணம் நம்ம கடைபிடிச்சா நம்மளாம் ஒற்றுமையா இருப்போம்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கும் வந்து நான் மத தெரசா மாதிரி இருக்கலாம், மகாத்மா காந்தி மாதிரி இருக்கலாம் சொல்லலாம்னு, அவங்களாம் உயிரோட இல்லை. அப்ப நான் சொன்ன பழமொழி ஜூஸ் டார்ம்னா கடவுள் எல்லாருக்கும் அம்மா பாரு, அதனால மானு பேருக்குறேன். இந்த இயக்கம் நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய கிளைகள். இந்த கிளைகள் என்ன பண்றோம்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் இருக்க ஊர்களில் இந்த கிளைகள் இருக்கு. இப்ப வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு பல பேர் வேலை செய்யறாங்க, ஒற்றுமை பிறகு யாரும் இது ஆச்சரியப்படுகிறதே. இந்த மா இயக்கம் தொடங்குற உடனே இந்த பாபரி மசூதி இடிச்சாங்க இல்லையா, இடிச்ச உடனே மறுநாள் காலையில எனக்கு வந்து இந்த மா இயக்கம் சார்ந்தா நானா பண்ணேன், கிட்டத்தட்ட 92 பண்ணிட்டு வந்தேன். ஒரு 100 பேர் இந்து கிறிஸ்டன்ஸ் எல்லாம் ஆய்ச்சிக்கிட்டேன். பெரிய கெடப்பாறை எடுத்துக்கிட்டு திருவிழிக்கிற மசூதி நுழைஞ்சோம். அன்னைக்கு முன்னாள் தான் பாபரி மசூதி இடிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவே குளிச்சுட்டு இருந்தது. நாங்க போன உடனே அந்த முஸ்லாம் பயந்துட்டாங்க, என்ன சொன்னாங்க, மரம் நாங்க வந்து இடிக்க போதா மரம் நட போறோம் சொல்லி ஒரு 200 மரம் நடத்தாங்க. அப்ப அந்த முஸ்லீம் ஒரு அமைப்புடைய தலைவர் சொன்னாரு, நீங்க மரம் நடல, அந்த மனதில் வயிச்சிட்டீங்க. அதான் மா என்றது ஒரு மாபெரும் தேவை, உலகம் பூரா தேவை, ஒற்றுமை. ஏன்னா இந்த குரலியை உண்டாக்கி இந்த மசூதி இடிச்சவொடனே இந்தியா முழுவதும் அபிஷியலா 4000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 8000 பேர் இவங்களா யாருன்னா, விடுமு நிலையில உரிச்சை மக்கள் வாழ்ற மக்கள். இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இடிக்க சொன்னவங்க இதே செக்யூரிட்டி. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குடிச்ச ஓலை குடிச்ச அவங்களா கொல்லப்பட்டாங்க. ரொம்ப பாம்பேல ரொம்ப அதிகமாக நடந்தது, அதனால பாம்பே போனேன், கதிர் விட்டேன். அதனால இப்போ இந்தியா தொழில் போட்டிருக்காங்க, இந்தியா முழுவதும் 4000 பேர் கொல்லப்பட்ட அந்த ஒற்றுமை என்ற ஒரு வெறி போடணும் நம்ம. அது அதுதான் இந்த மா செய்து
ஜாதிய கடப்போம் மதத்தை கடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க இணையதளத்தை பார்க்கும்போது நீங்க நிறைய சாமியார்கள் ஆன்மீகவாதிகள், அதாவது சர்ச்சைக்கிடமான சாமியார்கள் ஆன்மீகவாதிகளோட எல்லாம் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறீங்க, அதை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இது கொஞ்சம் முரண்பாடாகப்படுதே, எப்படி?
அது எப்படின்னா, மனம் வந்து ஒரு பயணம் செய்யுது, ஒரு பயணத்துல கட்டத்துல அவங்களா இருந்தேன். நான் யாரு கூட ஒரு பயணத்தை கட் பண்ணணும், அவங்க வந்து உடனே கைதாயிட்டாங்க. அதையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்ன விஷயம்னா, நான் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு தந்தை பெரியார் அது போன்று இப்ப வந்து மக்கள் பூரா மூட நம்பிக்கை மீறி இருக்காங்க. இப்ப இந்திய புது அவதாரம் தான் கேட்டீங்கன்னா, இந்து மதம் இல்லையா, இந்து மதம் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து இதுதான் என்ன சொல்றதுன்னா, எனக்கு வர செய்திகள், எனக்கு வந்த செய்தி என்னன்னா, இந்து மதத்தை எதிர்க்காரு, இந்து மதத்தை மாத்துறதுதான் வேலை. எப்படி மாற்றி கொடுத்து கிறிஸ்தான் மதத்தை மாத்தணும். இந்து மதத்துல என்னன்னா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் என்னுடைய பொறுப்பு வந்துருக்கு. என்னுடைய ரிலிஜியன் இந்து 3 கொள்கைகள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னா, ஐ அம் பார்ன் பை டிஃபால்ட் இந்து, எங்க வீட்டை பூஜை டெலிவரி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்து என்னா, என்னுடைய ரிலிஜியன்ல ஐ நாட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் பை வாட் யூ கால் காஸ்ட் ஆர் லாங்குவேஜ். அப்புறம் மற்ற ரிலிஜியா சொன்னேன், ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபேத், ஈக்குவலி ரெஸ்பெக்ட் யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஃபேத். ரெண்டாவது, மூணாவது வந்து, என்னுடைய ரிலிஜியன் சாக்ரட், ஐ நாட் அலோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு மிங்கில் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ரிலிஜியன் சேர்க்க மாட்டேன். இது முடிச்சிருக்கோம். ரிலிஜியஸ் லீடர்ஸ், இது வந்து நீங்க பார்த்தது இந்து லீடர்ஸ். கிறிஸ்டியானிட்டி கடலூர்ல இருக்க ஒரு இதில் பார்க்கலாம், கிறிஸ்டியன்ஸ் வந்து எல்லாரும் ஒன்று திரண்டு அவங்க வந்து என்ன அருள் புஷ்பம் ஃபாதர் இருக்கார், அவர் வந்து ஜீசஸ் அவங்க அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னாரு. திருச்சியில வந்து எல்லா கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் வந்து நான் ஒரு நாள் பயிற்சி வகுப்படுத்தாங்க. ஏன்னா போப்ஸ்னா சொன்னாரு, நீங்க மத போதனைய சொல்றத கொஞ்சம் படிச்சுக்கிட்டு மக்கள் எப்படி தூய்மையா சுற்றுச்சூழல் வாழறது கிளைமேட் சேஞ்ச்லாம் சொல்லுங்க. நான் வந்து என்னை பொறுத்தவரை எல்லாம் ஒண்ணு. இந்த நீங்க பார்த்த இது காரணம்னா, இந்து மதத்துல ஊறினவங்களுக்கு வந்து நான் வந்து அச்சத்தோடு ஆயிடறேன், வேற ஒண்ணும் இல்லை. இது ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடையாது. அதுல பழைய பேர் சொல்ற ஆள்லாம் நான் பழகிற நேரத்துல அவன் கான்ட்ராஸ்ட் இல்லை, அப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்துட்டான். அதான் விஷயம், எம்எல்ஏ தப்பு கிடையாது.
உங்களை பொறுத்தளவில் இப்ப தனிப்பட்ட வகையில உங்களுக்கு திருப்தி தருகின்ற தருணங்கள், அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற மாதிரி எதை நீங்க குறிப்பிடுவீங்க?
இல்ல, மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு முதல்ல ஒரு ஷாக்கிங் தருணம் சொல்றேன். திருப்பி தருணம் இப்ப நடந்தது, பாம்பேயில ஸ்வச் பாரத்துக்கு எனக்கு விருது கொடுத்தாங்க தூர்தர்ஷன்ல. நான் வந்து இந்த குப்பை தூய்மை, என் பேரு நிர்மல், தமிழ்நாட்டுக்காரன் தான், எங்க அப்பா அவன் நிர்மல் கழிச்சுட்டாங்க, பெரிய பொருத்தம். நான் தூய்மைப்படுத்துறேன். இப்ப தூர்தர்ஷன்ல போன வாரம் இன்டர்வியூ போனும்போது ஒரு நடிகர் வந்து இன்டர்வியூ கொடுத்தார். அவர் என்ன கேட்டாரு, 2014 நரேந்திர மோடி தூய்மை இந்தியா ஆரம்பிச்சாரா தான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக கேட்டார். எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா நான் வந்து 1989 ஆரம்பித்து சென்னையில் நூற்றுக்கணக்கான ஆறுகளை போய் தூய்மை ஆகிட்டேன். எனக்கு இந்தி தெரியாது, கிளீன் இந்தியான்னு ஆரம்பித்தேன். எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்து நம்ம நினைச்சவங்கள தமிழ்நாடு தொலைவில் இருந்தாலும் இவன் கண்ணுக்கு தெரியலையா. இன்னும் கேட்டால் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதே நான் தான், எம்எஸ்பி ரூல்ஸ் வந்து கேஸ் போட்டதே நான் தான், குப்பை வண்டியை வந்து மூணு சக்கர வண்டியை கொண்டாந்து நான் தான் அப்படிங்களா. இது வந்து மகிழ்ச்சியான தருணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பில் கிளின்டன் இந்தியா வந்தாரு. இந்தியா வந்தபோது தமிழ்நாட்டுல என்ன அழைக்க அழைச்சிருந்தாங்க, நம்ம மீட் பண்ணாங்க, ரெண்டு பேர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்ராவில் ஒரே நாள் தமிழ்நாட்டு மாம்பர் தான் போயிருந்தேன். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ற போது அமெரிக்க தூதர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, பாலாரி ரோட்டரி கிளப்ப அமெரிக்காவில் ஆரம்பிச்சது போது மெல்வின் ஜூன் லைன்ஸ் ஆரம்பிச்சது போல நிர்மல் எக்ஸ்பரா இந்தியாவில் ஆரம்பிச்சார் அப்படின்னாங்க. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. அது போல வந்து நிறைய மகிழ்ச்சியான நிறைய இருக்கு. அதாவது நான் வாழ்க்கையில எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சனோ, உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, நான் நியூஸ் பேப்பர்லாம் வச்சிருக்கேன், ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்து யூரோ ஃபார் டுடேன்னு போட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் அது மாதிரி பாராட்டு மகிழ்ச்சியான தரலாம் எங்கெங்கெல்லாம் தோற்றணும் நல்லா வெற்றி அடைஞ்சாச்சு. அதனால அந்த வெடிக்கையான சம்பவமாச்சு. பில் கிளின்டன் கூப்பிட்டோடனே இங்கே துணையெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் பார்க்க போறீங்க, நான் ரொம்ப எளிமையா இருக்கேன், காலில் ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து அவங்க ஷூஸ்லாம் போட்டுங்க, கோட்டு போட்டுங்க, கோட்டுலாம் போட்டு போயிட்டேன். கிளின்டன் 5 மணிக்கு வருவார், நாங்கள் 5 மணிக்கு கரெக்டாக வந்தார் அவர். நான் கோட்டு சரியாக தைக்கிறேன், பார்த்தா அவர் டிஷர்ட்ல வந்தார் போயிட்டு. அப்போ என் கோட்டில் தான் சிரிச்சு அர்ப்பணிக்க வாழ்க்கை வந்து அடுத்த வந்து கூட குளிப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கோட்டுக்கு கோட்டை சூட்டி வயசில் கொடுத்து ஒரு டபராக்கெட் வாங்கி பண்ணி ஒரு வெடிக்காக சொன்னேன். ஏன்னா அவரை பார்க்க நான் கோட் சுட்டு போனால் அவர் டிஷர்ட் போட்டு வந்தார், அவரும் பொண்ணு வந்தாங்க பார்க்கறதுக்கு. இது போன்ற வெடிக்கா நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. இதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்க. அவர் வந்து கை நான் பேசுறவரில் கை குவிக்கிட்டே இருந்தாரு. நம்மளுக்கு தெரியும் அரசு தலைவருடைய பிஏ கூட நீங்க பார்க்க முடியாது. ஒரு அமெரிக்கா ஆடுற ஒரு ஜனாதிபதி வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் பேசிட்டு வந்து கையை குவிக்கிட்டே இருந்தார். ஒரு மகிழ்ச்சியான தருணம்.
இருந்தவங்க கூட உங்களுக்கு இன்னும் அதிகமான மரியாதை, இன்னும் அதிகமான அங்கீகாரம் தரப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி படம் இல்லையா? ஏன்னா நீங்க நிறைய காரியங்கள் செய்றீங்க இல்லையா?
ஆமா, அது காரணம்னா உங்களுக்கு உண்மையை சொல்லுவேன். இந்த வீட்டில் வந்து நிறைய விருதுகள் வீட்டில் வச்சுருந்தேன். விருதுகள்னா சாதி பத்திரிகை சிறந்த எழுத்தாளர் இருப்பாங்க, குமுக சிறந்த போர்க்காளர். ஏன்னா நான் ஒரு தாழ் மனம் பறந்துருந்தது வாழ்க்கையில், நம்ம வேஸ்டிங் அதை விட்டு வெளியே வர நினைச்ச போது பல துறைகளை நுழைஞ்சி அதை வெட்டி சாதிப்பேன். நான் உங்களுக்கு தெரியாத வெடிக்கிற விஷயம், வங்கி துறையிலேயே சிறந்த மேனேஜர் விபிசிங் அவார்டு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் நான் இந்த அவார்டுலாம் வந்து வீட்டில் ஷெல்ஃபில் அழகாக வச்சுருந்தேன். ஒரு நாள் எழுந்து பார்க்குறபோது என்ன தோணுச்சு, ஒரு நாள் இந்த அவார்டுக்காக தான் நம்ம வேலை செய்யணுமோ அப்படின்னு சொல்லி அவார்டு தான் டீக்கு அப்படியே எங்கள் ஆர்கனைசேஷன் கொடுத்து யாருக்காக கொடுத்து ரீசைக்கல் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அவார்டே வீட்டில் இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கு மொத்தம் ஒரு 50-60 பெரிய பெரிய அவார்டுலாம் வந்திருக்கு, எந்த அவார்டும் வீட்டில் கிடையாது. இந்த அங்கீகாரத்துக்காக, ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லணும்னா, மனிதன் வந்து பதவிக்காகவோ புகழுக்காகவோ சேவை செய்யலாம். சில மனிதர்கள் மகிழ்ச்சிக்காக செய்வாங்க, சில மனிதர்கள் திருப்திக்காக செய்வாங்க. நான் வந்து எனக்கு சேவையை திருப்திக்காக செய்ய விரும்பலை. திருப்திக்குன்னா எதிர்பார்க்க, திருப்தியோட எதிர்பார்க்க கூடாது. எப்படி சுவாசிக்கிறத திருப்பி சொல்லணும்னா சுவாசிக்கிற மாதிரி சேவை இருக்கும். அதனால நான் வந்து இது விருதுகள் இன்னும் கேட்டா, இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் எனக்கு கேட்டாங்க, ஒரு டாம் கொடுத்து சில பண்ணுங்க பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஐயோ வேண்டே வேண்டாங்க, இந்த பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சா அதுக்காக சேவை செய்ய மாதிரி ஆகிடும்ன்ற அளவுக்கு நீங்க என்ன மகிழ்ச்சினா அந்த பக்குவம் அடைஞ்சிருக்கேன், மன பக்குவம் அடைஞ்சிருக்கு.
இப்ப இவ்வளவு பணிகள் செய்யறீங்க, நிச்சயமா பம்பரமா சுழன்றுட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல வந்து அவங்க சொல்ல மாட்டாங்களா, நீங்க எப்பவுமே வெளியில போயிட்டு இருக்கிறீங்க, எங்களோட நேரம் செலவு பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி? உங்க குடும்ப சூழல் பற்றி சொல்லுங்களேன். அவங்க வந்து என்ன உங்களை எந்த அளவு ஊக்குவிக்கிறாங்க, அல்லது எந்த அளவுக்கு உங்களை எப்படி பாக்குறாங்க?
இல்ல, அது பெருமையா அது வாழ்க்கையில் மனிதனுக்கு திருப்பமுனை எப்போன்னா திருமணம் போது, அதாவது கிராஸ் ரோட்ஸ், லெஃப்டாக போகலாம், ரைட்டில் போகலாம், நேராக போகலாம், எப்படிலாம் போகலாம். அந்த ஒய்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டாக எல்லாருக்கும் இருக்கும். எங்கள் ஒய்ஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனக்கு வந்து அமைஞ்சாங்க. அவங்க வந்து நான் சொல்ல போகிற செய்தி நம்பவே முடியாத செய்தி. அவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து மெட்ராஸ் முடிவுக்காதி பஸ்ஸில் தான் போவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸு வீட்டில் யாருனா அங்கே போய் நிற்கிது காலேஜில், எதுக்கு நான் காரே வச்சுக்கல, காரை வச்சுக்கவில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை பண்ணிட்டோம். நான் பிரிவினைன்னா, குழந்தைங்களை கொள்கை நீ பார்த்துட்டோம், உலகத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அவங்க குழந்தைங்கள்லாம் அமெரிக்காவில், எனது மகள் அனிதா, ஷி மேரிட் எ கோபனீஸ் ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன் கால்டு திமுத்தி அல்பைதா. மகன் எல்லாமே இன்டர்காஸ்ட், எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. எங்கள் துணைவியார் வந்து துணைவியார் வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் நல்ல உள்ள இருக்குது. நான் செய்கிறவங்களை பெரிய மகிழ்ச்சி. அவங்க வந்து முக்கியமாக செய்கிற சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இந்த ஹெல்த் வந்து டாக்டர் கம்ப்ளீட் கேர் ஆனால் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல்.
வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சாதிச்சிருக்கிறீங்க, நிறைய செஞ்சுருக்கிறீங்க, பிறருக்காக செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, வேற என்ன ஆசை இருக்கும் உங்களுக்கு?
உண்மையான ஆசை என்னன்னா ஈழத்தில் போய் வாழணும், அஞ்சு சுவாரம் வாழணும், வாழ்ந்து ஈழத் தமிழர்கள் சேவை செய்யணும், அதனுடைய முக்கியமான ஆசை.
மிக்க நன்றி. உங்களுக்கு மிக அற்புதமான பணி செய்கிறீங்க. சமூகமே முன்னெடுக்க வேண்டிய பல பணிகளை வந்து ஒரு தனி மனிதனாக இயங்கி பலரையும் அதில் ஒருங்கிணைச்சு நல்ல நிறைய பணி செஞ்சிட்ருக்குறீங்க. நீங்கள் ஆற்றும் பணிக்கு சமூக மட்டும்ல நாங்களும் இங்கிருந்து தலை வணங்குகிறோம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், தொடருங்கள், வாழ்க.
யாராவது நண்பர்கள் தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய தொலைபேசி 9840003490 எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அவங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும், குறிப்பாக நான் போய் இப்போ ரோட்டரி கிளப் மூலம் ஈழத்தில் சேவை பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நாங்களே போய் சேவை செய்யலான் இருக்கோம். அந்த நண்பர்கள்லாம் எங்கள் சேவையை பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு நம்பிக்கை ஒளி உள்ள உருவாக்கங்களால் முடியும்.
மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, நன்றி. வாழ்க, உங்களை வாழ்க்கிற நல்ல அருமையான கேள்விகள் என்னோட குறிப்பிட்டு சொன்ன நன்றி. வாழ்க, வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், தமிழுடன் வாழ்க வாழ்க.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.